மீடியில் இருக்கிற பிரமுகர்களே, மிக அழகான ஒரு கட்டுரை வாசித்ததற்கே இருப்பவர்களே, என்னுடைய நண்பர்களே வணக்கம். மீடியில் அடுத்து பேசுவதற்கும் பிரமுகர்களின் எண்ணிக்கையை பார்க்கிற போது எவ்வளவு நேரம் பேசுவது என்று தெரியவில்லை. என்றாலும் நீண்டவரை சுருக்கமாக சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நிறைய எழுத்தாளர்களோடு பேசக்கூடிய பழகக்கூடிய ஒரு பெரிய சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு, ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆக எழுத்தாளர்களை பார்க்கிற போது, பழகிற போது ஏற்படுகிற அந்த சந்தர்ப்பத்தை வாய்ப்பு என்றும் சொல்லலாம், பாக்கியம் என்றும் சில எழுத்தாளர்களை பொறுத்தவரையும் சொல்லலாம். எந்த எழுத்தாளர்கள் தங்களை பற்றி மட்டுமே நம்மிடம் பேசுகிறார்களோ, எந்த எழுத்தாளர்கள் சக எழுத்தாளர்களை பற்றி அவர்களிடம் நாம் புகழ்ந்தால் கூட அதை தாக்கு பிடிக்க முடியாமல் தவிக்கிறார்களோ, அத்தகைய எழுத்தாளர்களிடம் பழக கிடைப்பது வெறும் வாய்ப்பு. ஆனால் அசோகமித்திரன் மாதிரி, டி ஜானகிராமன் மாதிரி, கு அழகிரிசாமி மாதிரி உன்னதமான மனமலர்ச்சி நிறைந்த எழுத்தாளர்களிடம் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பை, வெறும் வாய்ப்பு என்று சொல்ல முடியாது, ஒரு பெரிய பாக்கியம். நம்முடைய மனதின் சாளரங்களை திறந்து நமது வாழ்க்கையை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிற வகையில் பேசக்கூடிய ஒரு தனித்த ஆற்றல் அசோகமித்திரன் போன்றவர்களிடம் இருக்கிறது. அசோகமித்திரனிடம் ஏறக்குறைய கடந்த 30 ஆண்டு காலமாக நான் பழகிறேன் நினைக்கிறேன். எல்லா எழுத்தாளர்களையும் எனக்கு அறிமுகப்படுத்திய தீபம் பத்திரிகை தான் அவரையும் எனக்கு அறிமுகப்படுத்திய திருமலை இங்கே வந்திருக்கிறார். ஆக 30 ஆண்டு காலமாக அவரிடமிருந்த என்னுடைய அந்த பழக்கத்தை பிரித்து பார்க்கிற போது, நேரடியான பழக்கம், மேடை ரீதியான பழக்கம், பத்திரிகை ரீதியான பழக்கம், எழுத்து ரீதியான பழக்கம் என்று பகுத்துக் கொள்ளலாம் என்று தோன்றுகிறது. நேரடியான பழக்கத்தில் எனக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், அவருடைய எழுத்துக்களை வாசித்துவிட்டு, அவருடைய சிறுகதைகள், அவருடைய நாவல்கள் எல்லாவற்றையும் வாசித்துவிட்டு மனத்தில் ஒரு பார்வையை உள்வாங்கிக் கொண்டு நாம் அவரை சந்தித்து பேசுகிற போது அவருடைய பேச்சு அந்த எழுத்து போலவே இருக்கும், அந்த பார்வையை மேலும் விகிதப்படுத்தும், விசாலப்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான மனிதர்கள், எழுதுகிற மாதிரியே வாழ்கிறவர். அவருடைய குடும்ப விசேஷங்களிலெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறேன். ஏராளமான தருணங்களில் முத்துக்குமாருடைய மகனுடைய திருமண வரவேற்பு, இப்படி நிறைய அங்கெல்லாம் கூட அவருடைய செயல்பாடு, மிக முக்கியமான தனக்கு ஆத்மார்த்தமான நண்பர்களை மட்டும் அழைத்து பகட்டில்லாமல் அந்த விழாக்களை நடத்துகிற அவருடைய பாங்கு, அப்படி எப்படி எழுதுகிறாரோ அப்படியே வாழ்கிற ஒரு அபூர்வமான மனிதர். அவருடைய குடும்பம், மனைவியுடைய அன்பான இந்த பேச்சு, மருமகளுடைய இனி உரையாளர்கள், தொலைபேசியில் எப்போது பேசினாலும் அலுப்பில்லாமல் அவர் பதில் சொல்கிற அந்த தன்மை, அதையெல்லாம் நினைப்பாக தோன்றுகிறது. அவருடைய பல வகையான கஷ்டங்களுக்கு நாம் அறிவோம். பொதுவாகவே எழுத்து துறையில் பத்திரிகை சார்ந்த, புத்தகம் சார்ந்த துறையை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு நேரக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை. நிறைய என்னுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய பல இளைஞர்களை சந்திக்கிறேன். அவர்கள் தொலைக்காட்சியில் அந்த எபிசோடு எழுதுகிற, அத்தியாயம் எழுதுகிற துறையை தேர்ந்தெடுக்கிறார்கள், அல்லது சினிமா பாட்டு எழுதுகிற துறையை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஒரு 20 வருடங்களில் பங்களாதாராக செட்டில் ஆகிவிடுகிறார்கள். எழுத்திலேயே அப்படிப்பட்ட துறையை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு உள்ள ஒரு பொருளாதார வளமெல்லாம் இல்லாத, இலக்கியம் சார்ந்த சமரசம் செய்து கொள்ளாத மனப்போக்கோடு கூடிய ஒரு துறையை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்படி இருந்து கொண்டும் அவரை சந்திக்க வருகிற ஏராளமான நண்பர்கள் மூலமாக நேரப்பற்றாக்குறை கடுமையாக அவருக்கு நேரக்கூடிய சந்தர்ப்பங்களிலும் கூட உணர்ச்சி வசப்படாமல் இயங்குகிற அவருடைய அந்த ஒரு நல்ல இயல்பு எனக்கு வர வேண்டுமே என்று கவலையாக இருக்கிறது. அவரை தேடி வருபவர்கள் ஏராளமான பேர். அதன் மூலமாக அவருக்கு எந்த பயனும் இல்லை, விரைவில்தான் இருக்கிறது. இதனால் கூட பக்குவமாக அந்த நண்பர்களை, எழுத்துறையுக்கு புதிதாக வருகிற இளைஞர்களை அவர் சந்திக்கிறார். இந்த நேரடியாக அவரிடம் நான் பார்த்த சில விஷயங்கள், வீட்டீஸ்வரன் வந்திருக்கிறார், அவருக்கு ஞாபகம் இருக்கும். மேடை சார்ந்த அவருடைய என்னுடைய உறவு, பல மேடைகளில் அவரை பற்றி நான் பேசக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றோம். இன்றும் சேர்த்து சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற போது ஜெயகாதன், இந்திரா பிரசாத் இவர்கள்லாம் பேசிய போது பேசியிருக்கிறேன். ரவிசுவரனெல்லாம் வந்து கலந்து கொண்டார்கள். பிறகு குறும்படங்கள், கா கந்தசாமி, அம்சன்குமார், இதிலெல்லாம் அவரை பற்றி சில கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு பேர் கிடைத்தது. அவர் மேடையில் இயங்குவது, மேடையில் தலைவராக இயங்குவது, மேடையில் சக பேச்சாளராக இயங்குவது, மேடையில் ஏற்புரை சொல்வது எல்லாமே ஒரு தனிக்கலை. முக்கியமாக வைத்தீஸ்வரனுடைய இந்த சிறுகதை தொகுதி வெளியீட்டு விழா ஞாபகம் வருகிறது. அதில் அவருடைய இந்த சிறுகதை தொகுதியை மனமாற படித்து உள்ளார பாராட்டி பேசினேன். நான் ஒரு சக எழுத்தாளர் தாக்கி தகர்க்க வேண்டும் என்ற நோக்கத்துடனே வந்து அதை தகர்த்து தீர்த்தார். இவர் தலைமை, இந்த தலைமை வைத்தியசொல்லையும் விட்டுக் கொடுக்காமல் தாக்கப்பட்டவருடைய கருத்தையும் மறுதளிக்காமல் சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டு சில விஷயங்களை மறுத்து என்றபடி மிக ஒரு ஜாலக்காக அவர் மேடை பேச்சு நிகழ்த்திய அந்த கலை ரொம்ப அபூர்வமான கலை. அவர் ஆக்ரோஷமாக முழங்குகிற மேடை பேச்சாளர் அல்ல, ஆனால் அவருடைய மேடை பேச்சு சில நுணுக்கங்கள் இருக்கும், உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சேர்க்காத நினைவு இருக்கும். தன்னையே மேடையில் கிண்டல் செய்து கீழ் செய்து தாக்கி தகர்த்தாலும் கூட இந்த பெயர்க்கென்று நன்றுண்டவை நன்றி நாகரிகம் போல் அதற்கும் கூட ஏற்புடைய சிணுங்காமல் அழகாக அமைந்து சொல்கிற அவருடைய அந்த மனப்பக்குவம் ரொம்ப அபூர்வமான ஒரு மன வார்ப்பு. பிறகு பத்திரிகை ரீதியாக நான் இயங்குவ தினமணி கதிரில் ஏறக்குறைய ஒரு கால் ஒன்று அடுத்த பணியார் சென்றது சென்னையானே நம்பலம் என்று இப்போது அமுதசுரவு எல்லா காலங்களிலும் அவரிடம் கட்டுரையோ கதையோ கேட்டால் அதை மிக சிரத்தையாக ஏற்றுக்கொண்டு எந்த நேரத்தில் அது வந்தால் உதவியாக இருக்கும், எவ்வளோ சீக்கிரம் வந்தால் சௌகரியமாக இருக்கும் என்று சொல்கிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி அந்த கச்சிதமான வடிவத்தில் அதை எழுதி கொடுக்கிற அவருடைய செயல் ஒழுங்கு மிகவும் ஆச்சரியமான விஷயம். பல ஆழ்ந்த இலக்கியவாதிகள் தொடக்கத்தில் வெகுஜன பத்திரிகைகளை தகர்த்து தாக்கி அதன் பிறகு மெல்ல மெல்ல அதில் எழுத தொடங்கியிருக்கிறார்கள். ஆனால் அசுரமித்திரன் ஜானகிராமன் ஆரம்பத்திலேயே வெகுஜன பத்திரிகைகளிலும் சமரசம் செய்து கொள்ளாமல் தாங்கள் எழுதுகிற எழுத்துக்களை தொடர்ந்து எழுதி வந்திருக்கிறார்கள். குமுதத்திலும் சரி, கதிரிலும் சரி, கல்கியிலும் சரி, அசுரமித்திரனுடைய பல எழுத்துக்கள் இலக்கிய பத்திரிகைகளில் வரக்கூடிய வரவேண்டிய எழுத்துக்கள் இந்த பத்திரிகைகளில் வந்திருக்கின்றன. எல்லாம் தன்னுடைய எழுத்தி சார்ந்தே தான் முழு வாழ்க்கை என்கிற போது தன்னுடைய செயல்பாட்டை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் செய்து இயங்குகிற அவருடைய அந்த நேர்த்தி அது இங்கே மெச்சப்பட வேண்டியது. அதன் பிறகு மிக மிக முக்கியமாக அவருடைய எழுத்து அதானே, அதனால் தானே இன்று கொண்டாடுகிறோம். அவருடைய எழுத்தினுடைய தனிப்பட்ட சில பண்புகள் இருக்கின்றன, அதை யாராவது அந்த பண்புகளை ஆய்வு செய்து ஒரு பெரிய நூலாக எழுத வேண்டும். அப்படிப்பட்ட சில முக்கியமான பிற பேரிலக்கிய சமகால படைப்பாளர்களிடம் இல்லாத கூறுகள் அவருடைய எழுத்தில் இருக்கின்றன. நீங்கள் சங்ககால பாடல்களை பார்த்தால் தெரியும் பல நுணுக்கமான விவரங்கள் இந்த சங்ககால பாட்டில் இருக்கும். மேலோட்டமான சராசரி பார்வைக்கு அது சராசரி விவரங்களாகவே இருக்கும், மிக நுணுக்கமாக எழுதியிருக்கிறார்கள் தோன்றும். ஆனால் உள்ளுரை என்றும் இறைச்சி என்றும் சங்கப்பாளரின் உரையாசிரியர்கள் அதை விளக்குகிற போது அந்த நுணுக்கமான விவரங்களுடைய அர்த்தம் வேறு வகையான தளத்தில் புரியும். உதாரணத்திற்கு ஒன்று, ஒரு பசுமாடு, பெரிய கொம்புகளுடைய பசுமாடு கோழைகளை கூத்திருக்கிற ஒரு குளம், அந்த குளத்தில் இறங்குகிறது, தானே பாலை சுடுகிறது, அதை வாழை மீன்கள் சாப்பிடுகின்றன. அப்படிப்பட்ட நாட்டையுடைய தலைவனை நீ பறத்தையிடம் போனாயே தலைவரும் எப்போது ஒரு வாய் என்று கேட்டதாக பாட்டு இருக்கும். இந்த பாட்டினுடைய உள்ளர்த்தம் என்னவென்றால் மனிதனுக்கு பயப்பட வேண்டிய அந்த பால் போயும் போயும் வாழை மீனுக்கு வினாவது மாதிரி தலைவி தூக்க வேண்டிய தலைவனுடைய இன்பமானது பறக்கையிடம் போய் சேர்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி புரிந்து கொள்ளக்கூடிய பல்வேறு வகையான அம்சங்கள் சின்ன சின்ன குறிப்புகளாக குறியீடுகளாக அசோகமித்திரனுடைய எழுத்தெங்கும் குட்டி கிடக்கின்றன. அந்த வகையான பாணியில் அமைந்த சமகால எழுத்து என்பது வேறு எதுவும் இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. அதை தனியாக யாராவது ஆய்வு செய்ய வேண்டும். பிறகு தனிப்பட்ட முறையில் எனக்கு இருக்கக்கூடிய அசோகமித்திரன் எழுத்து சார்ந்த அவருடைய ஆளுமை சார்ந்த ஒரு திருப்தி தருகிற விஷயம் அவருடைய ஆன்மீக தேடல். எம் வி வெங்கட்ராம், பிரமீன், சி ஜானகிராமன் இவர்களைப் போல ஆன்மீக நம்பிக்கை கொண்ட ஆன்மீக தேடலுடைய ஒரு எழுத்தாளராக அசுரமித்திரன் தென்படுகிறார். ஆனால் வெளிப்படையாக ஒரு கொச்சையான மத ரீதியான விஷயங்களை சொல்லாமல் மதம் கடந்த ஆன்மீகத்தை தன்னுடைய நாவல்களில் மறைமுகமாக கிழையோடு செய்கிறார். அவருடைய நாவல்களை படிக்கிற பொழுது கூர்ந்து பார்த்தால் பல இடங்களில் ஜெய கிருஷ்ணமூர்த்தியும் பல இடங்களில் ரமணரும் தென்படுவதை நாம் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வீச்சு அவரிடம் உண்டு. இது அவருடைய நாவல் மற்றும் சிறுகதை சார்ந்த விஷயம். இதெல்லாம் விட மிக முக்கியமாக ஒன்றை நாம் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறது. அதாவது தமிழில் படைப்பிலக்கியம் அல்லாத எழுத்துக்களில் அதிகமாக எழுதுகிற படைப்பிலக்கியவாதிகளுடைய எண்ணிக்கை மிக குறைவு. சீஜானிகளாக படைப்பிலக்கியம் மட்டுமே எழுதினால் அவர் இறப்பதற்கு 5-6 மாதம் முன்னால் கணையாயில் சில படைப்பிலக்கியம் அல்லாத நான் ஃபிக்ஷன் கட்டுரைகளை எழுதினார். அதற்குள் அவர் காலமாக எழுதினார். ஆர் சூடாமணி படைப்பிலக்கியம் தவிர வேறு விரும்பி எழுதுவதில்லை. ராஜகிருஷ்ணன் கொஞ்சம் எழுதுகிறார். ஜெயகாந்தன், சுஜாதா என்று இப்படி சிலர்தான் படைப்பிலக்கியம் அல்லாத சுந்தர ராமசாமி இவர்களெல்லாம் படைப்பிலக்கியம் அல்லாத பல விஷயங்களையும் நேரடி கட்டுரைகளாக அனுபவ பதிவுகளாக எழுதுகிறார்கள். அந்த வரிசையில் அதிகம் உயர்த்தி சொல்லப்பட வேண்டியதும் மிக முக்கியமாக சொல்லப்பட வேண்டியதும் அசோகமித்திரனுடைய கட்டுரைகள். கிழக்கு பதிப்பும் கருமையான ஒரு செயலை செய்திருக்கிறது. கட்டுரைகளையெல்லாம் தொகுத்து அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த கட்டுரைகள் அனுபவம் சார்ந்த பதிவுகள். கே எஸ் சொன்ன மாதிரி அந்த கட்டுரைகளின் ஊடாக நாம் வாசிக்கிற பொழுது ஆங்காங்கே ஆங்காங்கே நகைச்சுவை கூறுகளை தூவி தூவி மேற்கொண்டு விறுவிறுப்பாக படிக்கக்கூடிய வகையில் பல்வேறு விஷயங்களை அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய ஜெமினி கதையிராக்காவில் பணிபுரிந்தவர், சினிமா தொடர்பான விஷயங்கள், இலக்கியம் தொடர்பான விஷயங்கள், மரணம், மரணம் குறித்த விசாரணைகள், தத்துவார்த்தமான பல சிந்தனைகளில் இப்படி அவருடைய நான் ஃபிக்ஷன் கட்டுரைகளில் பல்வேறு அம்சங்கள் கொட்டி கிடக்கின்றன. அந்த நான் ஃபிக்ஷன் கட்டுரைகளை இந்த இளைஞர்கள் முழுமையாக ஒரு முறையாவது படித்தால் அவருடைய மனம் முதிர்ச்சி அடையும். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு இலக்கிய ஆற்றல் அவரிடம் இருக்கிறது. இன்னும் நிறைய பேர் பேச வேண்டுமாக, நான் எவ்வளவோ பேசலாம் அவரை பற்றியிருந்தாலும் என்னுடைய பேச்சை சுட்டுக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். நடனக்கலையில் புகழ்பெற்ற பத்மினி வயதாக இருந்தது. பத்மாசுப்ரமணியம் நடத்திய ஒரு விழாவில் பத்மினி மேடையில் அமர வைத்திருந்தார். பத்மாசுப்ரமணியம் பாடல் பாட பத்மினி அதற்கான அபிநயங்களை முகபாவத்திலும் கை முதல்களிலும் மட்டும் காண்பித்தார். அரைமண்டி இடவோ தாளமிட்டு ஆடவோ முடியாத வயோதிக வயது. சில கலைகளுக்கு வயது ஒரு வரம்பு கட்டிவிடுகிறது. பாடல்களுக்கு வயதாய் குரலில் நடுக்கம் ஏற்பட்டுவிட்டால் பாட முடியாது. ஆனால் எழுத்தை பொறுத்தவரை படைப்பாற்றல் வற்றாமல் இருக்கிற பட்சத்தில் வயது கூட கூட அந்த எழுத்தினுடைய அனுபவ ஆற்றல் மிகுதியாகும். ஆகையால் எழுத்தாளர்கள் மற்ற கலைஞர்களை விடவும் அதிகமாக இதோடு முடிவாயிட்டு நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. எழுத்துத்துறையை பொறுத்தவரையில் இன்னும் மேலான எழுத்துறைகள் கிடைக்க வேண்டுமானால் அசோகமித்திரனின் அனுபவம் வாழ்க்கையில் இன்னும் இன்னும் கூட வேண்டும். ஆகையால் இந்த 75வது தொடக்க விழாவை நாம் கொண்டாடிய மாதிரி அவருடைய சதாபிஷேகத்தையும் கொண்டாடுவோம், அவருடைய நூற்றாண்டையும் கொண்டாடுவோம். 98 இருக்கிறார். அசோகமித்திரன் 100 இருக்கலாம். அப்படி இருந்து 100 வரையிலும் இதுபோல் படைப்பாக்கி வற்றாமல் அவர் எழுதுவாராக. அதை தொடர்ந்து படித்து நாம் ரசிப்போமாக என்று சொல்லி மிகச்சிறந்த வாய்ப்பு. இதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.